பிரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கரிய ஆதிப்பிரான் அரங்கத்தமலன் முகத்து கரியவாங்கி புடைவரந்தி மிளந்து செவ்வரி ஓடி நீண்ட பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. இன்னைக்கு எட்டாவது பாசுரம். நேற்றைக்கு கையினார் சுரிசங்கு கணல் ஆழியர் என்ற வாசுரத்தை பார்த்தோம். அதுல ஆழ்வார் பகவானுடைய திவ்ய ஆயுதங்களான சங்கு சக்கரம் இவையெல்லாம் சொல்லி பகவானுடைய திருமேனியிலும் கிரீடத்திலும் சாத்திருக்கிறதான துளசி மாலை அந்த துழாய் மாலையை பற்றி சொல்லி கடைசியில அவனுடைய திருச்செவந்ததாக இருக்கக்கூடியதான திருச்செவ்வாயை செவந்திருக்கக்கூடிய திருச்செவ்வாயை அனுபவித்தார். ஆழ்வாருடைய கண்ணு அவருடைய மனசு அவருடைய சிந்தனை எல்லாம் அதிலே லயிச்சு கடைசியில என் சிந்தை கவர்ந்ததுவே என்றார். சிந்தை கவர்ந்ததுவேன்னு சொல்லிச்சு ஐயோ அப்படின்ற அமங்கல பதத்தை ரொம்ப கன்வீனியன்டாக யூஸ் பண்ணி காமிச்சிருக்கார் ஆழ்வார். பகவான் தன்னை ஆழ்வார் அனுபவிக்கணுங்கிறதுக்கோசம் தான் தன்னையே தந்தான். பகவான் ஹஸ் கட் எ குட் இன்டென்ஷன். நாமளும் பகவான நல்லா அனுபவிக்கணும் அப்படின்னு ஆழ்வாரும் பார்த்தார். ஈ ஆல்சோ ஹஸ் கட் எ நோபிள் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி எ கிரேட் இன்டென்ஷன். ஆனா அந்த மனசு இருக்கிற அது வந்து என்ன பண்ணிட்டு நடுவுல அந்த பகவானுடைய திருப்பவளம் திருச்செவ்வாயை பார்த்த உடனே அதுல பறிகொடுத்து நின்றுத்தான். அதுல மாட்டேன் ஐயோ இதுல மாட்டேன்டனே இதுல விட்டு வர முடியலையே அப்படின்னார். அதனால இந்த ஐயோன்ற பதத்தை வந்து அனுபவிக்கும் போது இதை விட்டு நகர முடியாதபடி இருக்கேனே என்ன இப்படி வந்து வலப்படுத்திடுறே அப்படின்னு சொல்றார். அதனால இந்த ஐயோன்ற பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு. இன்னொரு வாட்டியும் யூஸ் பண்ண போறார் அடுத்த வாசுரத்துல. இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். எப்படி ஏன் எப்படி ஐயோன்னு யூஸ் பண்ணதுங்கறத பார்த்தா, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறான் ஒருத்தன், அவனுக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுத்துருக்க, அந்த ப்ரொமோஷன் வந்து நல்ல ஊரான கலிபோர்னியால போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாமே. நல்ல வெதரு, நிறைய நம்ம மனுஷாலாம் இருக்க, ரொம்ப சௌரியமா இருக்கும், போய் சேர்ந்தா அங்க நல்லா அனுபவிக்கலாம் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காமோ. ஆனா இங்க வேலை செய்யறான் அந்த இடத்துல இருக்க வந்து சொல்றேன், மேல இருக்கவன், யூ கேனாட் கோ நவ், you are a very indispensable resource, I don't have any substitute right now, உனக்கு பதிலா வேற யாரானு வச்சுட்டு அப்புறம் போ அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோயே. அவன் என்ன பண்ணுவான், ஐயோ இந்த பஃபலோல 6 feet ஸ்னோல வந்து போட்டு என்ன கொலை பண்றானு ஐயோ அப்படின்னு தோணும். அத போல பகவானுடைய சிந்தை வந்து ஆழ்வானுடைய சிந்தை என்ன ஆச்சுன்னா, பகவானுடைய திருமேனியிலும் கிரீடத்திலும் சாத்தின துளசி மாலைகள் சக்கரம் சங்கு அப்படின்ற ஆயுதங்கள் எல்லாம் இருக்க அதெல்லாம் சொல்ல வந்து கடைசியில் இந்த கண்ணுக்கு வந்து அதுல போய் லயிச்சுடுத்து அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்போ ஒன்னொன்னா அனுபவிச்சுட்டே வந்தனே, இந்த வாயை பார்த்தோன்னே அதை போய் மாட்டேன் தவிக்கிறேனே அப்படின்னு சொன்னார் போன பாசுரத்துல. இன்னைக்கு எட்டாவது பாசுரம். முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு அடுத்தது அனுபவத்துக்கு கூப்பிட்டோம். பரியனாகினா மிகவும் பருத்த சரித்தே உடையவன், உடம்பெல்லாம் பிரித்து இருக்கான், எக்ஸ்ட்ரீம்லி ஃபேட் அப்படின்னு சொல்றான். வந்தனா சண்டைக்கு வந்தவனாக, மிகவும் பருத்து இருக்கக்கூடிய சண்டைக்கு வந்தவனான அவுணன். அவுணன் சொல்லும் போது அசுரன் அர்த்தம். இந்த இடத்துல ஹிரண்யகசுவை சொல்லுறது. உடல் கீண்ட அவனுடைய தேகத்தை எல்லாம் எடுத்து கிழிச்செறிஞ்சு அப்படிப்பட்டவனான யாருன்னு கேட்டா, அமரர்க்கரிய ஆதிப்பிரான், அமரர்களுக்கு அரியவன், தேவர்களும் அடைய முடியாதபடி இருக்கக்கூடியதான உயர்ந்தவன், அவன்தான் ஜெகத்காரணகன், அவன்தான் உபகாரம் செய்பவன். ஏற்கனவே சொன்னோம் ஆதிப்பிரான், அதை திருப்பி இன்னொரு வாட்டி எம்பசைஸ் பண்றார். அரங்கத்தமலன் முகத்து, அரங்கத்து அமலன் முகத்து, இந்த திருவரங்கத்தில் எழுந்திருக்கக்கூடியதான அமலன், தோஷங்களை போக்குபவனான அந்த ரங்கநாதன் அவனுடைய திருமுகத்தில் விளங்குகிறது. என்ன விளங்குனா, கரியவாகி புடைபரந்து மிளந்து செவ்வரியோடி. கரியவாகி கருமை பொருந்தியதாக இருக்கக்கூடியது, இந்த அவனுடைய பெருமானுடைய கரு விழி இருக்க அதில் புடைபறந்து அப்படியே மலர்ந்து பறந்து கிடக்கிறதான். மிளந்தே மிளந்துனா ரொம்ப ஒளியுடன் இருக்கக்கூடியது. செவ்வரி ஓடி, அந்த கண்ணில் வந்து சவப்பு ரேகைகள் எல்லாம் இருக்கான். நீண்ட பெரியவாய கண்கள், நீண்ட அப்படின்னா இந்த கண்ணு ரொம்ப விசாலமா இருக்கும், திருச்செவி காது வரைக்கும் அது நீண்ட, அவ்வளவு பெருசாக இருக்கக்கூடியது, காதை போய் தொடும் அப்படிங்கிற மாதிரி கண் அவ்வளவு பெருசா இருக்கு. அப்பிரியவாய கண்கள், அந்த விசாலமான திருக்கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அப்படிப்பட்ட பகவானுடைய திருக்கண்கள் நீச்சனான என்னையும் பைத்தியமாக்கிட்டு அப்படிங்கிறார். அதாவது இந்த பாசுரத்துல என்ன சொல்றான சாரார்த்தம், மிகவும் பருத்தமான சரீரத்தை உடையவனான ஹிரண்யகசிபு அவன் தேகத்தை கிழித்து எரிஞ்சாராம் பெருமாள். அவர் எப்படிப்பட்டவர்னா தேவர்களும் அடைய முடியாதபடி மிக உயர்ந்ததாக இருக்கக்கூடியவதான ஜெகத்கானகன் அவன்தான், எல்லாருக்கும் உபகாரம் செய்பவன் அவன்தான், திருவங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாள் எல்லாருடைய தோஷத்தையும் எடுக்குபவன். அவனுடைய திருமுகத்துல எப்படிதான் கண் இருக்குன்னா கருமையாக இருக்கு, அந்த கருமையான விழியான மலர்ந்து ஒளியுடன் சிவந்த ரேகையுடன் விசாலமாக இருக்கு, அது காது வரைக்கும் இட்டுற மாதிரி இருக்கு. அந்த திருக்கண்களை பார்த்தோடனே நான் அந்த திருக்கண்களை என்னை கடாட்சிச்சோனே நீச்சனான நான் நித்தியமான மாறினேன் அப்படிங்கிறார். இதுக்கு சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்துல அவதாரிய சாதிக்கிறார். தம்மை ஜிதேந்தே புண்டரீ காட்ச இத்தியாதிகளிற்படியே தோற்பித்து திருவடிகளிலே விழப்பண்ணி மேலே மேலே அனுபவத்தை உண்டாக்கின தாமரை கண்களுக்கு தாம் அற்று தீர்ந்தபடியை ஆசிரித விரோதி நிராகரண விருத்தாந்த பூர்வமாக இதை அனுபவிக்கிறார். ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் எடுக்கிறார் இந்த இடத்துல அவதாரியை சொல்லும் போது, ஜிதேந்தே புண்டரீகாட்ச இத்தியாதிகள் படியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுல என்ன சொல்றாருன்னா, பகவானுடைய திருக்கண்களுக்கு தோத்து ஆழ்வார் வந்து அவர் காலில் போய் விழறாராம் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறார். அதை முதல்ல எடுத்து வந்து இந்த ஜிதேந்தே புண்டரீ காட்ச ஜிதந்தே ஸ்லோகம் இருக்கு, அதுல இருந்து எடுத்து காமிக்கிறார். ஜிதந்தே புண்டரீ காட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தே சு ரிஷிகேச மகா புருஷ பூர்வஜ அப்படின்னு ஜிதந்தே ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அது என்ன சொல்றா, ஜிதம் தே அப்படின்னா உன்னால் ஜெயிக்கப்பட்டது. இது வந்து பகவான்கிட்ட சொல்றோம், பகவானே உன்னால் ஜெயிக்கப்பட்டது. நமகா நமகான்னு சொன்னா என்னுடையதல்ல, என்னுடையது என்று ஒன்னும் இல்லை அப்படின்னா தே உன்னுடையதாயிற்று. பகவானே உன்னால ஜெயிக்கப்பட்டது என்னுடையதல்ல உன்னுடையதாயிற்று அப்படின்னா. அப்படி சொல்லச்சு அந்த எப்படிப்பட்ட அந்த பெருமாள்னா பல விதமா சொல்றார். புண்டரீகாட்ச புண்டரீகாட்சன் சொல்லும் போது செந்தாமரை கண்ணன், தமிழ சொல்லும் போது செந்தாமரை கண்ணனே இந்த ஆத்ம வஸ்துவானது உன்னால் ஜெயிக்கப்பட்டது. அதான் சொல்றது நம்ம சிவவைஷ்ணவ சித்தாந்தத்துல என்னன்னா, இந்த பரமாத்மாவுக்கே உரியதாக இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா அது இந்த பூலோகத்துல வந்து அஜ்ஞானத்துல மயங்கின் இருக்கு, அதுக்கு நினைவு வந்த உடனே ஞானம் பிரகாசமான உடனே இந்த ஆத்மா அந்த அவனுக்கே கைங்கரியம் செய்யறதுக்கே காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறன. அதுதான் இந்த இடத்துல சொல்றார், இந்த ஆத்ம வஸ்து உன்னால் ஜெயிக்கப்பட்டதுங்கிறத நான் புரிஞ்சு பண்ணிட்டேன். விஸ்வபாவனா உலகையெல்லாம் உண்டாக்கியவன், ரிஷிகேச இந்திரியங்களை நியமிப்பவன், மகாபுருஷ கொடுப்பதில் சிறந்தவன் அவன்தான் வள்ளல், பூர்வஜ முன்னாடி பிறந்தவன் அப்படின்னு பகவானுக்கு அவ்வளவு விதமான அப்ஜெக்டிவ் எல்லாம் கொடுத்து அவன்தான் ஆதி, அவன்தான் காரணம், அவன்தான் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டி செய்தவன், இதெல்லாம் காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. நம தே அஸ்துகு நமஸ்தேஸ்து அப்படிங்கிறார். அதாவது இவ்வாறாக இப்படி சொல்லப்பட்டு இந்த வஸ்து இந்த ஆத்ம வஸ்துவானது எனக்கென்று இல்லாமல் உனக்காகவே சமர்ப்பிக்கப்பட்டது அப்படிங்கிறார். அந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசியன் இந்த இடத்துல எடுக்கிறார். ரொம்ப அழகாக அவருக்கே உள்ளதான அசாதாரண திறமை, இது எல்லாரும் மாதிரி இல்ல, பல வியாக்கியானங்கள் இருக்கு, அதனால்தான் சுவாமியினுடைய சுவாமி தேசியனுடைய வியாக்கியானம் ரொம்ப சிறந்தது அப்படின்னா, எல்லாருக்கும் தோணாத கருத்தெல்லாம் ரொம்ப அழகாக பிரமாணங்கள்ல இருந்து எடுத்து காண்பிக்கிறார். பகவானுடைய கண்களுக்கு மயங்கி இந்த ஆழ்வார் என்ன பண்றார், காலில் போய் விழுறார். எப்படின்னா என்னுடைய ஆத்ம வஸ்து, என்னுடைய உடல், என்னுடைய மனசு, என்னுடைய சிந்தை எல்லாம் ஒன்னு, நீ ஜெயிச்சாச்சு என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அதை இந்த இடத்துல காண்பிக்கிறார் சுவாமி, காண்பிக்கிறார். ஜிதந்தே புண்டரீகாட்ச இத்தியாதிகள் படியே தோற்பித்து திருவடிகளே விழப்பண்ணி. பெருமாள் தான் பண்றான், அதை பண்ணதும் ஆழ்வார் பண்ணதும் பெருமாள் பண்ண வைக்கிறான். அவரை மேலே மேலே அனுபவத்தை உண்டாக்கின தாமரை கண்களுக்கு தாம் அற்றுகின்றபடியை அப்படின்னு சொல்றார். பகவான் திருவடியிலிருந்து செவ்வாய் வரை ஒன்னொன்னா ஆழ்வார் மனசை ஜெயித்தான், அவர் வாயிலிருந்து பாடலை வரவேச்சான், ஒன்னொன்னா காட்டிகிட்டே வந்தான். திருவடியிலிருந்து செவ்வாய் வரைக்கும் காட்டினோடனே ஆழ்வாருடைய ஊன்னா அவயங்கள்லாம் கீழ் விழுந்துட்டே வருது. வந்தோன்னு மனசு போச்சு. கடைசியில அவர் பாடல்களை அவர் வாயிலிருந்து ரொம்ப அழகா வருவிச்சான். வருவிச்சோன்னு அவருக்கு சுரூப ஞானத்தை கொடுத்தான், அவருடைய ஆத்ம வஸ்துவை ஜெயித்தான். இவ்வளவு விதமான காரியங்கள்லாம் பகவான் பண்ணிருக்கானே அப்படின்னு கேட்டனா, எப்படி இதெல்லாம் பண்ண அப்படின்னா, விரதியான் எடுத்தனா அம்பா கத்தியா வேற ஒன்னும் கிடையாது, தன்னுடைய ஞான சக்திய வீரிய பலம் அப்படின்னு இருக்க அதெல்லாம் காமிச்சானா, அதுவும் இல்ல, கேவலம் தன்னுடைய திருமேனி அழகை காண்பிச்சு ஆழ்வாரை வசீகரப்படுத்தி ஆழ்வாரை மயக்கி ஆழ்வாரை பிரித்தியகரன் ஆக்கினான் அப்படின்னு இந்த இடத்துல வியாக்கியானம். ஆழ்வார் பகவானின் திருவடியில போய் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு விழறாராம். உன் தாமரை கண்களுக்கு என்னால என்ன பண்ண முடியும், உன்னுடைய கண்களுக்கு நான் தோத்தேன் அப்படிங்கிறார். இந்த இடத்துல ஒரு கதையை சொல்வார். எம்பெருமானார் காலத்துல இந்த கதை நடந்தது. எம்பெருமானார் அந்த காலத்துல சன்னியாசி இருந்துட்டு பல இடத்துக்கெல்லாம் போயிட்டு அவங்க பிரவச்சனங்கள்லாம் பண்ணிட்டார். அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும், நல்ல தேஜஸ் அசானுபாவா இருக்கக்கூடியவர், பார்த்தாலே பிரமிக்கக்கூடியதான சக்தி அவருக்கு. வசீகரம் திருதண்டம் காஷாயம் இதெல்லாம் வச்சுனே சுவாமி எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருப்பார். அவர் பின்னாடி 700 சன்னியாசிகள் போவாளா அந்த காலத்துல, போறா உரைக்கு ஒரு 5000 கிரகஸ்தர்கள், 700 சன்னியாசிகள், 5000 பேர் குடும்பத்தோட அவர் பின்னாடியே போயிட்டு இருப்பா. எங்க போறாளோ அவர் போச்சு, அவள் அழகா இருக்குமா எம்பெருமானாரு. அவர் எம்பெருமானார் ஒரு நாளைக்கு காவேரியில தீர்த்தம் ஆடிட்டு போயிட்டு இருக்கார். பிள்ளை உரங்காவெல்லிதாசர்னு ஒருத்தர், இந்த பிள்ளை உரங்காவெல்லிதாசர் அவர் மனைவி பேர் பொன்னாச்சின்னு பேரு. இந்த பிள்ளை உரங்காவெல்லிதாசர் என்ன பண்ணார்னா, ஒரு கொடைய ஒண்ணு பிடிச்சிட்டு அவரோட ஒய்ஃப் மனைவியாக இருக்கக்கூடியதானே பொன்னாச்சி நடந்து வராளாம் உய்யாரமாக ஆடிண்டு. அவளுக்கு முன்னாடி இவ கொடைய அவள் தலைக்கு பிடிச்சிட்டு திரும்பி பார்த்துட்டே வர்றார். என்னடான முதுக காமிச்சுன்னு அவளுடைய முகத்தை பார்த்துட்டே பேக்வர்ட்ஸ் ரிவர்ஸ்ல வர்றார் அவர். அப்ப எல்லாரும் பார்த்தா இதனடா அதிசயமா இருக்கு, எல்லாருக்கும் இல்லாத மாதிரி இருக்க, இவர் ஏன் இப்படி நடந்து வர்றார், அவளுக்கு ஏன் இப்படி கொடைய பிடிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டே இருந்தா. அப்ப சில பேர் கேட்டாங்களா, என்ன சுவாமி நீங்க இப்படி வரீங்களே அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவர் சொன்னார், இவளுடைய கண்கள் இருக்க அதை விட அழகானது உலகத்துல எதுவுமே கிடையாது, அந்த கண்ணுக்கு நான் தோத்து போயிட்டேன் நானு, அதனால அந்த கண்ணுடைய அழக பார்த்துட்டே இருக்கேன், அதுக்கு ஏதாவது தீங்கு வரக்கூடாதுங்கிறதுக்கோசம் கொடைய பிடிச்சிட்டு அந்த கண்ணை பார்த்துட்டே வரேன், ஒரு நிமிஷம் என்னால அதை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்காராம். எம்பெருமானார் எதுக்கு அப்படி வரார், வரச்ச எம்பெருமானார் இதை பார்த்தார். பார்த்த உடனே சரி இவனுக்கு ஏதான ஒரு நல்ல லெசன் பாடத்தை சொல்லணும்ங்கிறதுக்கோசரம் இதானே சொன்னாரா, எம்பெருமானாருக்கு உள்ளதான ஒரு தனித்திறமை இந்த இடத்துல பார்க்கணும், அவனை கூட்டு நீ வந்து இதை போய் ரசிக்கிறிய, இந்த கண்ணு அழியக்கூடியது, நித்திய வஸ்துவான எம்பெருமான போய் நினைக்க கூடாதா, அவனுக்கு நீ கைங்கரியம் பண்ணக்கூடாதா, இப்படி எல்லாம் சொல்லிருக்கலாமே. எம்பெருமானார் இதெல்லாம் ஒன்னும் சொல்லல, அவனை பார்த்தோன்னே கேட்டார் என்னப்பா இது அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், இந்த கண்களுக்கு வசப்பட்டு இந்த கண்களுக்கு நான் தோத்து போய் அதனால நான் கொடைய பிடிச்சிண்டே அந்த கண்களை ரசிச்சுட்டே போறேன் அப்படின்னா. எம்பெருமானார் கேட்டார், இந்த கண்களுக்கு தோத்து போனன்னு சொன்னீங்க, இதை விட இன்னொரு கண்ணு அழகா இருக்கிறத காமிச்சா அந்த கண்ணுக்கு என்ன பண்ணுவனு கேட்டார். இதை விட அழகா இன்னொரு கண்ணு இருக்க முடியாது, அப்படி இருந்தா அந்த கண்ணுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அந்த கண்ணுக்கு எல்லாம் செய்யறேன் அப்படின்னார். உடனே அவர் ஐச்சியம் போய் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியதான அந்த ரங்கநாதனுடைய திருமுகத்தில் இருக்கக்கூடியதான கண்களை அப்படி காமிக்கிறாராம். காமிச்சோடனே அவர் அப்படியே மயங்கி கீழே விழறார். ஐயோ இத்தனை காலம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேனே, என்னுடைய மனைவியினுடைய கண்கள் அப்படின்னு அல்பமா இருக்கிறத போய் நினைச்சிருந்தேனே அப்படின்னு அன்னிலேந்து திருந்தி ரங்கநாதருக்கு எல்லாம் செஞ்சுன்னு வந்தாரா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இந்த கதையில என்ன முக்கியம்னா, இந்த ராமானுஜர் என்ன பண்ணார், அவ்வளவு அழகாக ரொம்ப சாமர்த்தியமாக பகவானுடைய திருக்கண்களுக்கு இருக்கக்கூடியதான சக்தி, அதற்கு இருக்கக்கூடியதான வசீகரம் உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது அப்படிங்கறத காண்பிக்கிறார். ஆழ்வாரம் இந்த பாசுரத்தில் என்ன சொல்றாருன்னா, தான் தோத்து போயிட்டேன், பகவானுடைய திருக்கண்கள் என்ன ஜெயிச்சது அப்படிங்கறத தேசிகன் வியாக்கியானத்தில் காமிக்கும் போது இது எப்படிடா சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அவர் தோற்றத இரண்யனுடைய சம்ஹாரத்தை சொல்லி அனுபவிக்கிறார் அப்படின்னார். இரண்யனும் தோத்தான், இந்த நரசிம்மாவதாரம் வரைச்சே இரண்யனும் வேற வழி இல்லாம தோத்தான் அப்படிங்கறத பத்தி காண்பிக்கிறார். விஸ்தாரமாக அனுபவிக்கலாம். சுவாமி தேசிகன் சொன்னார், கடைசி நாலு பாசுரங்கள் இருக்கக்கூடியது அனுபவத்தை காண்பிக்கக்கூடியது. மேல இருக்கக்கூடிய ஆறு பாசுரங்கள் பார்த்தா நம்ம முதல்ல அமலன் ஆதி பிரான் அடியார்க்கனை ஆட்படுத்த விமலன் அப்படின்னு அதுல பார்த்தா ஒரே தத்துவங்களா இருக்கு. அகார உகாரம் அகாரம், நம சப்தார்த்தம், நாராயண சப்தார்த்தம், துவய பூர்வகண்டம், துவய உத்தரகண்டம் அப்படின்னு எத்தனையோ அனுபவிச்சோம். இந்த கடைசியில வரைச்ச ரொம்ப சுகமாக அனுபவத்தை அனுபவிக்க போறோம். இந்த ஆழ்வானுடைய அனுபவங்கள் என்னங்கறத பத்தி ரொம்ப நிதானமாக அனுபவிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, காலைல எழுந்து சந்தியாவந்தனம் பண்ணி குளிச்சு நித்தியகர்மாக்கள் எல்லாம் முடிச்சு பகவானுக்கு திருவாதாரம் பண்ணி அவருக்கு தளிகை எல்லாம் பண்ணி அம்சி பண்ணதுக்கு அப்புறம் வந்து அப்பாடின்னு உட்கார்ந்துக்கிறோம். காரியங்கள்லாம் காலைல முடிஞ்சு போச்சு. சாப்பாடு நல்லா இருக்க, நல்ல வாசனையா இருக்க, அனுபவிக்கலாமே அப்படின்னு தோணர்தான். அத போல தன்னுடைய கடமைகளாக இருக்கக்கூடியதான இந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லி எல்லாம் ஆயிடுத்து மேல இருக்கக்கூடியதெல்லாம் இந்த அனுபவமாக இருக்கக்கூடியது அப்படின்னு இந்த அனுபவத்தை பத்தி பார்க்க போறோம். பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட, இது வந்து இரண்யனுடைய வதைப்படலத்தை சொல்றது. எப்படி இரண்யனை பகவான் நரசிம்மாவதாரம் எடுத்து சம்ஹாரம் பண்ணானோ அத சொல்லக்கூடியது. பருத்த அப்படின்னா பெருத்திருக்கக்கூடியவன், சரீரத்துல மட்டும் இவன் பெருத்தவன் நினைச்சுக்க கூடாது. அகம்பாவ ஆணவத்துல ரொம்ப ஜாஸ்தி, கொழுப்பு ரொம்ப ஏறியவன் அப்படின்னு சொல்றால அத மாதிரி இருக்கக்கூடியவன். இரண்யன் வந்து எல்லா தபஸ் பண்ணி நிறைய வரன்லாம் வச்சிருந்தான், தன்னை யாராலும் எந்த காலத்திலும் அழிக்க முடியாது. வரபலன் ரொம்ப ஜாஸ்தி, சாகாவரம் வேணும்னு கேட்டுட்டே இருந்தான். சாகாவரம் கொடுக்க முடியாதுன்னா சரி, யாராலையும் தன்னை கொல்ல முடியாதபடி உள்ள இருக்கக்கூடாது, வெளியில் அழிக்கக்கூடாது, உசுறு உள்ளதால் அழிக்கக்கூடாது, உயிர் உள்ளதால் அழிக்கக்கூடாது, காலையில் அழிக்கக்கூடாது, ராத்திரி அழிக்கக்கூடாது அப்படின்னு பலவிதமா எல்லாம் கேட்டு வாங்கி வச்சிருந்தான். இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அதனால தலக்கணம் ஏறி போச்சா அவனுக்கு. தலக்கணம் ஏறி நல்ல பெருத்தன் அப்படின்னு சொன்னா தலையே பருத்து இருக்கான், என்ன மாதிரி யாரும் கிடையாது அப்படின்னு. அதனால என்ன பண்ணா, பகவானே சண்டைக்கு போக போனான் பகவானிடம். ஆனா அவனுடைய உடலை போய் பிளந்தாராம். இரண்யன் ஏன் பருத்திருந்தான் முதல்ல கேள்வி. சரி, இரண்யன் ரொம்ப பருத்திருந்தான், ரொம்ப ஃபேட்டா இருந்தது, மண்டகரமா இருந்தது, எதுக்கு அது மாதிரி இருந்தான் ஒரு கேள்வி. அதை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் அப்படின்னு முதல்ல சொல்லிக் கொடுக்கிறா. இதெல்லாம் அறிந்தேவனா, பகவான் நாராயணனே பரதத்துவம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய அவன்தான் பகவத் பாகவத சேஷத்மே உயர்ந்த புருஷார்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு, பகவானுக்கு எப்படி நாம கைங்கரியம் பண்ணுவோம், பகவானுக்கு எப்போது கைங்கரியம் பண்ணுவோம் அப்படின்னு காத்துண்டு நினைஞ்சிட்டு பகவானை சேவிக்கணும்னு உருகிறாள. அதுதான் பக்தனுக்கு லட்சணம். ஆறாவ முதே அடியேன் உடலம் நின்பால் அன்பாயே, நீராயலைந்து கரைய ஒருக்குகின்ற நெடுமாறே அப்படின்னா நம்மாழ்வார் திருவாய் மொழியில திருக்குழந்தை ஆறாமுதன படும்போது. அதே மாதிரி வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார். அதாவது பகவானுக்கு நம்ம செய்யும் போது என்னடானா, நம்முடைய நிலையை மறந்து தண்ணீர் எப்படி கரைஞ்சு உருகுமோ அத போல நம்ம மனசுல உருகணும் அப்படிங்கிறார். பகவான் தான் சேஷி, நாம் எல்லாரும் அவனுக்கு அடிமை செய்யக்கூடிய சேஷன். அந்த கைங்கரியத்துக்காகவே காத்துக்கொண்டு வாடி இருக்கணும். அவனை அடைய முடியாமல் பக்தினால என்ன பண்ற, பக்தி பெருக்கால கண்ணீர் அப்படியே கொட்டுறான். அப்படிப்பட்ட கண்ணீர் வடிச்ச உடம்பு எப்படி இருக்கும், இப்படி பெருத்தா இருக்கும், இழைச்சு சோனி மாதிரி இருக்கும், சோர்ந்திருப்பார்கள் அப்படின்னாரு ஆழ்வாரும். ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்மாழ்வார் சொல்லச்சே, சயின்டிபிக்கா காண்பிக்கிறார். இதான் சாலிடா பாக்கச்சே, கெட்டியா இருக்கு, கல் மாதிரி இருக்கு. கல் மாதிரி இருக்கு, அவனுக்கு மனசே இல்லையா அப்படிங்கிறோம். அப்படின்னு அர்த்தம், ரொம்ப கெட்டியா, டென்சிட்டி ஜாஸ்தின்னு அர்த்தம். அதுவே மெல்ட் ஆகி உருகி லிக்விட் ஆன உடனே அதுல இருக்க டென்சிட்டி ஒண்ணுமே இருக்காது. அது பகவானை நோக்கி உரியனவனே என்ன ஆறுது, உன்னுடைய மண்டகணம் எல்லாம் இறங்கி விடுது, டென்சிட்டி எல்லாம் கரைஞ்சு போடுது, ஒண்ணும் இல்லாம இருக்கக்கூடியது. அதாவது உருகல் அப்படின்னு சொன்னா மனசு உருகிறது ஆழ்வார் வந்து சயின்டிபிக்காவும் காமிச்சிருக்கலாம் இந்த இடத்துல. அப்படிப்பட்ட இந்த இரண்யன் அவன் இதை மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணானா? ஒன்னும் கிடையாது. பகவானுக்கு ஆத்மா அபகாரம் பண்ணான். என்ன ஆத்மா அபகாரம்னா, ஆத்மா அபகாரம் மட்டுமில்ல, ஆத்மால அகங்காரம் கொண்டவன் அவன். அதான் சுவாமி தேசிகன் வந்து ரகசியத்திர சாரத்தில் சாதிக்கச்சே ரெண்டு பிரமங்கள், ரெண்டு பிரமை அப்படிங்கிறார். டெலூஷன், சரீராத்மா பிரமம், சுதந்திர ஆத்மா பிரமம். இந்த சரீரத்தையே ஆத்மா நினைச்சுட்டு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகத்துக்கே தன்னை மயங்கி இருக்கக்கூடியதான ஆத்மா இருக்க, அது முதல் தப்பு. ரெண்டாவது, இந்த ஆத்மா தனக்குத்தானே சுதந்திரன், எனக்கு மேல யாரும் கிடையாது, நான் நினைச்சதை பண்ணலாம், எனக்கு நான் சொல்றதை கேட்டுனா மீது எல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்திருக்க, அது சுதந்திர ஆத்மா பிரமம். இந்த ரெண்டையும் வச்சிருந்தான் இவன் அலைஞ்சான். தேவர்கள் என்ன பண்ணா, இந்த இரண்யனுக்கு நிறைய வரத்தை கொடுத்தா, வரத்தை கொடுத்து அவனை இன்னும் பறக்க வச்சா, இன்னும் ரொம்ப ஃபேட் ஆயிண்டே வந்தானா. எப்படினா, ஒரு பிராணி இருக்கு, அது பலிக்கு கொடுக்கணும்னு வச்சுக்கோயே, அதுக்கு நிறைய சாப்பாடெல்லாம் போட்டு உடம்ப நல்லா குழுக்க வச்சு அதுக்கப்புறம் பலிக்கு கொடுக்கறாங்களே, அத போல இந்த இரண்யனை பலிக்கு, இரண்யனை வரைய வளர்ப்பு ஒரு பின்னாடி நரசிம்மாவதாரத்தை, அதனால அவனை நல்லா குழுக்க வச்சாளா அப்படிங்கிறார். அதனால இந்த இடத்துல சொல்லும் போது பையனாகி வந்த, அப்படி உடம்பு பிடித்து வந்ததாக இருக்கக்கூடிய இந்த இரண்யன் ஆண்டாளும் இதை சொல்லும் போது கிள்ளை களைந்தானை அப்படின்னு பல திருப்பாவையில. அத போல இந்த இரண்யனுடைய உடலை கீண்டி பகவான் என்ன பண்றார், கையால கீண்டி நகத்தினாலையும் கோரப்பதினாலையும் அவனை அழித்தார். ஏன்னா அவனுடைய வரத்துக்கு தகுந்த மாதிரி மறாம செய்யணுமே. அது மாதிரி நரசிம்ம அவதாரத்தில் செஞ்சார், பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்டி அமரர்க்கரிய, அமரர்க்கு அறிய, அமரர்ன தேவர்கள். பகவான் வந்து பிரகலாதனுக்கு ரொம்ப எளிதா இருந்தார். பிரம்மருத்ராதிகள் தேவர்களா இருக்காள, அவளுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தான். ஏன் இப்படி பகவான் இருந்தான் அப்படின்னு கேட்டா, ரொம்ப சிம்பிள் பிரின்சிபிள், நம்ம வந்து நம்முடைய சாமர்த்தியத்தினால பகவானை போய் அடையலான்னு நினைச்சா பகவான் சுமூகமா இருந்தா கூட அவன் கிடைப்பதற்கு கஷ்டம். ஆனா பலனே எதிர்பார்க்காம எம்பெருமானுக்கு பக்தி செய்வதே, அவனுக்கு கைங்கரியம் செய்வதே, அவனுடைய அடியவர்களுக்கு கைங்கரியம் செய்வதே, அதற்கோசமே இருக்கன், அதுதான் என்னுடைய சுரூபம் எவன் தெரிஞ்சுக்கிறானோ. அப்ப பகவான் கோபத்தில் இருந்தா கூட ரொம்ப அடைவதற்கு ஈஸியாக இருக்கக்கூடியவன். நம்மாழ்வார் திருவாய்மொழி அதை காமிக்கிறார், பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களை கரிய வித்தகன். ரொம்ப ஈஸியா புரியக்கூடியது, எவன் பக்தியோடு இருக்கானோ அவனுக்கு ஈஸியா இருக்கக்கூடியவன், நீர் எல்லாருக்கும் கிடைப்பதற்கே அறியவன் அப்படின்னாரு. அது போல இங்கே ஆழ்வார் என்ன சொல்றானா, அமரர்க்கு அறிய அப்படின்னா தேவர்களுக்கு அறியவன், அப்படி தேவர்களுக்கு அறியவனாக இருக்கக்கூடியவன் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கான், எனக்கு எளியவனாக உள்ளான், என்னுடைய தாழ்வை பாராது, என்னுடையதான கீழ்த்தரமான நிலைமையை பாராது, நான் பிறந்த ஜாதியை பாராது, அருவருக்கத்தக்கவன் என்பதையும் பார்க்காம எனக்கு இவ்வளவு எளியவனாக இருக்கிறானே, எனக்கு அருள் செஞ்சானே, என்னுடைய வினைப்பயன்கள் எல்லாம் நீக்கினானே, பகவத் கைங்கரியமாகிய உயர்ந்த அந்த கருத்தை என் மனசுல வச்சு என்னை வந்து அடியார் காட்படுத்தினானே அப்படின்னு அந்த உயர்ந்த புருஷார்த்தத்தை காட்டினான் ஆழ்வார் சொல்றார். அமரர்க்கரிய ஆதி அப்படின்னு அடுத்தது எடுத்துக்கிறோம். சரி, தேவர்களுக்கே கிடைப்பது ரொம்ப கஷ்டம்னு சொல்ற, அப்படி இருக்கச்சா ஆழ்வாரே உமக்கு எப்படி கிடைச்சான், எதுனால உனக்கு கிடைச்சான் அப்படின்னு கேக்குற. சரி, நீங்க சொன்னீங்க பகவான் வந்து நீ கீழ்த்தரமா இருக்க, அதனால உனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற, தேவர்களுக்கு கிடைக்காதீங்க, எதனால உமக்கு கொடுத்தான் அப்படின்னு கேள்வி கேட்கிற. அதுக்கு ஆழ்வார் சொல்லச்சா ஆதி அப்படிங்கிறார். பகவான் வந்து ஆதி, அவன்தான் வேர், அவன்தான் ஜெகத் காரணகன், அவன்தான் தந்தை, அவன்தான் காரணபூதன். இதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு அப்பாக்கு, ஒரு அப்பா அம்மா இருக்கா, அவளுக்கு நிறைய குழந்தை இருக்கு, நிறைய குழந்தை இருந்தாலும் பல குழந்தைகள்ல எந்த குழந்தை கொஞ்சம் மட்டமா இருக்கோ, இது கொஞ்சம் சாமர்த்தியம் இல்லாம இருக்கோ, இது கொஞ்சம் கஷ்டப்படுறதோ, அதுட்டதான் அந்த அப்பா அம்மாக்கு பிரீதி ஜாஸ்தி. அவளுக்கு அன்பு எங்கடா இருக்கும்னா, எந்த குழந்தை கொஞ்சம் மட்டமோ அதுலதான் இருக்குமா. அத போல நான் கர்மயோகம் ஞான யோகங்களுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், கிழிஜாதியை சேர்ந்தவன், அருவருக்கத்தக்கவன், பகவான் எரிந்து கொள்வதற்கான சக்தியோ ஞானமோ எதுவும் என்னுடைய கிடையாது. அதனால பகவான் என்ன பண்ணான், என்னிடம் வாத்சல்யத்தை காட்டினான் அப்படின்னு ஆழ்வார். அதனால தான் இந்த இடத்துல காண்பிக்கிச்சு ஆதி என்ற பதத்தை ரொம்ப சாமர்த்தியமா யூஸ் பண்ணிருக்காரு இந்த இடத்துல. பிரான் அமரர்க்கரிய ஆதி பிரான். பிரான் சொன்னா பலவிதமான உபகாரங்களை செய்யக்கூடியவன் அப்படின்னு இதே முதல் பாசுரத்திலேயே சொல்லியிருக்கோம் நம்ம. பகவான் எனக்கு உபகாரம் பண்ணதால பிரான் அவனை சொல்லல, அவன் பிரகலாதனுக்கு உதவி செஞ்சானே அதனால அவன் பிரான் அப்படின்னு முதல்ல நினைக்கிறார். பிரகலாதனுக்கு என்ன உதவி செஞ்சார் அப்படின்னு பாக்கிறேன். எங்கு முழன் கண்ணன் என்று மகனை காய்ந்து இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய எம் சிங்க பிரான் பெருமை யாராயும் சீர்மைத்தே. நம்மாழ்வார் திருவாய்மொழியில காண்பிக்கிறார் இந்த நரசிம்மாவதாரத்தை. பக்தனாக இருக்கக்கூடியதான பிரகலாதன் இரண்யகசிபனுடைய புள்ள, அவன் வந்து சொல்றான் நாராயணனே அனைத்துக்கும் காரணம், இந்த உலகத்துக்கெல்லாம் காரண வஸ்துன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுதான் இந்த நாராயணன் அப்படின்னு இந்த நவோம் நமோ நாராயணாயே அப்படின்னு அதை சொல்லிட்டே இருந்தானா. இரண்யனுக்கு தாங்கல, இது என்னடா பையன், நமக்கு பையனா இருக்கான் ஓம் இரண்யாட்சாய நமகான்னு சொல்லாம இந்த நாராயணன போய் சொல்றானே அப்படின்னு புடுக்காம சரி கோவம் வந்தது. அவனை பலவிதமா துன்பப்படுத்தினான். கேட்டான் இந்த நாராயணன் நாராயணன் சொல்லியே அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்டான். அதற்கு பிரகலாதன் பதில் சொல்றானா, எங்குமுளன் கண்ணன், எங்கும் இருக்கான் இந்த பகவானாகிய கண்ணன், அவன் எல்லா இடத்திலும் இருக்கான். ஏன்னா நம்மாழ்வாருக்கு கண்ணன் மேல ரொம்ப பிரீதி ஜாஸ்தியாச்சே, அதனால எந்த பெருமாள் சொன்னாலும் கண்ணன் ரூபத்துலதான் அவர் சொல்றார். அதுக்கு எங்குமுளன் பகவான்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறான் அப்படின்னா. உடனே இந்த இரண்யன் கேட்டான், இந்த பக்கத்துல இருக்க தூணை பார்த்து இந்த தூண்ல இருக்கானா அப்படின்னு தூணை தட்டினானா. பிரகலாதன் சொல்றான், உயிர் உள்ளவை உயிரற்றவை அதாவது சேதன அச்சேதனங்கள் எல்லாத்திலையும் பகவான் இருக்கான் அப்படின்னா. உடனே கோவம் தாங்கல, இதுக்குள்ள இருக்கான பாக்கிறேன் பாரு, ஒரு தட்டு தட்டினானா தொட்டகை பிடித்த பெருமாள் அப்படிம்பார். அவன் தட்டினோடே அந்த தூணானது அப்படியே பிளந்தது. நரசிம்மாவதாரம் உள்ளே வந்து அவனுடைய கையை அப்படியே பிடிச்சாரான். அந்த சிங்கம் வந்து அவனுடைய கையை பிடிச்சு இந்த இரண்யனுடைய கன்னத்துல ஒரு அடி அடிச்சு அவனுடைய மார்பை கீழே தள்ளி கீழே மார்பை கிழிச்சு எரிஞ்சாரான். இப்படி நரசிம்மாவதாரம் நடந்தது. அப்படி பக்தனுடைய வார்த்தையை காக்கணும், பக்தனுடைய வார்த்தையை உண்மையாக்கணும், அது பொய்யாக மாறக்கூடாது. எந்த இடத்துல இருக்கான்னு தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொன்னான் பக்தன். அதை காண்பிக்கணுங்கிறதுக்கோசம் நரசிம்மாவதாரமாக அந்த இடத்துல வந்தார். எல்லா வஸ்துக்களையும் இருக்கக்கூடியவன் நான் ஒருவனே, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் சகல வஸ்துக்கும் காரணம் அப்படிங்கறத காண்பிக்கிறார் இந்த நரசிம்மாவதாரத்துல. பக்தர்களுக்கு ஏதான ஒரு கஷ்டம்னா அவளுக்கு உபகாரம் செய்யறதுக்கு முதல்ல வரக்கூடியவன் நான் தான் அப்படின்னா நரசிம்மன். அப்படி பிரகலாதனுக்கு உபகாரம் செய்தான அந்த நரசிம்மன், அவன் மகாதயை உடையவன், கருணை தெய்வம் அப்படின்னால் அந்த நரசிம்மன் தான். அறிவுருவம்ங்கிறது அவன் தான், அழகிய சிங்கம்ங்கிறது அவன் தான். அதனால்தான் திருப்பாணாழ்வார் கண்டழக்கு மயங்கினேன்னு சொல்லும் போது இந்த அறிவுருவத்தை சொன்னார். ஏன்னா லக்ஷ்மி நரசிம்மனாக இருக்கக்கூடியவனுக்கு இருக்கக்கூடிய அழகு விரந்தவனுக்கும் கிடையாது, விரந்த அவதாரத்துக்கும் கிடையாது அப்படின்னு கண்ணழக சொல்லும் போது இந்த லக்ஷ்மி நரசிம்மனை காமிச்சார். ஆனால் ரங்கநாதனுடைய கண்ண அழகு அனுபவிக்கச்ச அவராலையும் விட முடியல. இந்த நரசிம்மனுடைய கண்ணழகுங்கிறத சொல்லிட்டு திருவி ரங்கநாதனுக்கு போறார் அவர். அரங்கத்தமரன் நதாந்த நரசிம்மாவதாரத்தை சொன்னாலும் விபவாவதாரத்தில் வந்த பெருமாள் அந்த நரசிம்மனோட மேலாக இந்த ரங்கநாதன் நினைக்கிறாராம். இந்த இடத்துல ஒன்னு தெரிஞ்சுக்கணும், நகின் இந்தியா நியாயம்ன்ற பிரின்சிபல்ல சொல்றோம், ஒன்ன ஒசத்தி இன்னொன்னு கீழே இறக்கி சொல்றதுன்னா ஒரு ரசனைக்கு தவிர இதுதான் ஒசந்தது அதுதான் மட்டமாடன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. அந்த நரசிம்மனை விட ஒசந்தவன் இந்த ரங்கநாதன் அப்படின்னு ஆழ்வாருடைய அனுபவம். ஏன் அப்படின்னு கேட்டா நரசிம்மனை விட ஏன் ரங்கநாதன் ஒசந்தவன் அப்படின்னு கேட்டா, இந்த நரசிம்மன் அவதாரத்தை பாருங்க, அவன் தூண்லேருந்து தோன்றினான், பிரகலாதனுடைய விரோதியை அழிச்சான், அதுக்கோசம் தான் இந்த நரசிம்ம அவதாரம். ஆனா இது எப்ப நடந்தது? ஏதோ ஒரு காலத்துல நடந்தது. அப்ப ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டான். ஒரு சிங்கிள் யூஸ் அப்படின்னு சொல்றாள், சிங்கிள் யூஸ் ஒன்லின்ற மாதிரி ஒரு தடவை ஒரு காலத்துல மட்டும் அவன் தோண்டினான். ஆனா இந்த ரங்கநாதன் அப்படி கிடையாது, இங்கேயே படுத்து கிடக்கிறான். தினமும் எல்லா காலத்திலும் எல்லா ஜனங்களும் இவர்கள்லாம் இங்க வந்து இவனை சேவிக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கக்கூடியதான தீமையை நீக்கணும், அவர்களுடைய பகைவர்களை போக்கணும், அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணுங்கிறதுக்கோசமே இங்க கிடக்கிறானே. இவனுடைய சௌசீல்ய சௌலபியத்தை நான் எப்படி சொல்லுவேன்? இதுக்கும் நரசிம்மாவதாரத்தையும் கம்பேர் பண்ண உண்டா அப்படிங்கிறார். சரி, இதை தவிர்த்து நரசிம்மாவதாரத்துக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னார். நரசிம்மாவதாரத்துல என்ன குறை அப்படின்னு கேட்டார். நரசிம்மர் என்ன பண்ணார், பிரகலாதனுக்கு அவனுக்கு குறைனையோட அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். பிரகலாதன் சொன்ன வார்த்தையை உண்மையாக்கினார். ஆனா இந்த பிரகலாதன் யாரு? ரொம்ப அறிவருடையவன், அறிவு நிரம்பியவன், ஞான பக்தி வைராக்கியம் மிகுந்த சிரேஷ்டனாக இருக்கக்கூடியவன். அவன் மலையிலேந்து உருட்டுற, கடல்ல போட்டு அமுக்கிறாங்க, எல்லா விதமான சித்திரவதைகளையும் பண்றாங்க, எல்லா விதமான டார்ச்சர் அவனுக்கு. அதையும் தாண்டி அவன் பகவத் நாம சங்கீர்த்தனத்தையே எல்லா காலத்திலையும் பண்ணிட்டே இருந்தான். ஒரு செகண்ட் விடாமல் பகவானே ஸ்மரிச்சான் அவன். அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தன். அவனுக்கு நரசிம்மன் வந்து செய்யல இல்லைன்னு பெரிய ஆச்சரியம் இருக்கு. அப்படிப்பட்ட பக்தர்கள் கவசம் தான் நான் இருக்கேன்னு எத்தனை இடத்துல பகவான் சொல்லியிருக்கான். அவனுக்கு செஞ்சது இல்லைன்னு பெரிய வினோதம் இது. ஆனா பெரிய பெருமாளோ எனக்கு அனுகரித்தார். நான் ரொம்ப மட்டமானவன், நான் விலகி விலகி போனேன். வரக்கூடாதுன்னு இந்த ஊர்ல காலை வைக்க கூடாதுன்னு வெளியில இருந்து திருவரங்கத்துக்கு காவேரிக்கு அந்த பகுதியிலிருந்து பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணி அவன் அனுபவிச்சிருந்தேன். அவன் எம்மேலேயே வந்து விடுறான். இந்த லோகசாரங்க முனிவரசு கூட்டு அவரது தலையை தோல் மேல உட்காந்து வச்சு அதை மூலமா அழைச்சின்னு வந்து எனக்கு இவ்வளவு விதமாக தரிசனம்லாம் தரானே. இவனுக்கும் நரசிம்மாவதாரத்துக்கும் ஏதாவது கம்பாரிசன் இருக்கா? ஏழை ஏதலன் கீழ்மகன் என்றென்னார் இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து அப்படின்னு திருமங்கையாழ்வார் பாடினாரே, இவன் ஏழை, இவன் கீழாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு பார்க்காம எல்லாருக்கும் சௌசீல்ய குணமாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு கேட்டா இந்த ரங்கநாதன் தான் அப்படிங்கிறார். வலியவரான பெருமாள், நான் வந்து தள்ளி தள்ளி போறேன். அவன் வலிய வந்து தன்னுடைய சௌசீல்ய குணத்தினால இத மாதிரி பண்ணனால இந்த பெரிய பெருமாளுக்கு இந்த நரசிம்மாவதாரம் போன்ற குறைகள் கிடையாது அப்படின்னார். அது மட்டுமா, இந்த ரங்கநாதன் பண்ணன் அமலன் அப்படின்னு சொன்னனே, அவன் பண்ணதான அமலத்துவத்தை சொல்றான் பாரு. நம்ம போல ரொம்ப இழிஞ்சவெல்லாம் பெருமாளை போய் சேவிக்க போற, அப்ப என்ன பண்றார் பெருமாள்? அவருடைய திருமுகத்தை காட்டி அருள் செய்கிறார். அறியாமைன்ற அழுக்கு எடுக்கிறாராம், அதை முதல்ல சுத்தி செய்கிறார். இரண்டாவது, லோகசாரங்கர் முனிவர் மூலமாக என்னையும் அவனுக்கு அட்படுத்தினான், அதாவது கீழ்த்தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அருள் செய்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த ரங்கத்திலேயே படந்து கிடக்கனால ஒரு காலத்துல தோன்றது, இன்னொரு காலத்துல மறையிறது, ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இன்னொருத்தனுக்கு கிடையாது. இதே விதமான பாகுபாடுகளே கிடையாது. என்னுடைய பக்தர்கள் என்னைக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து சேவிக்கிறதுக்கு அதுக்கோசரமே நான் காத்து கிடக்கிறேன் பர்தென்று காணான் இந்த ரங்கநாதன். இப்படிப்பட்ட தோஷங்களை எல்லாம் நீக்கி சுத்தி செய்யறானே, இது ஒன்னே போருமே என்னுடைய பேரமை. என்ன பேரமை செய்ய, இது ஒன்னே போற பகவானுடைய அருள் செய்யக்கூடியதான அந்த கடாட்சங்கள், பகவான் காத்திருக்கக்கூடியதான் அந்த சௌசீல்ய சௌலபிய குணங்கள் இருக்க, அது ஒன்னே போறாதா? பகவான் என்ன பண்ண, அவனுக்கு இல்லாத இடமா? இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய அண்டா அந்தரங்கள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். அவனுக்கு அண்டங்கள் என்ன, பரமபதம் என்ன, பாற்கடல் என்ன, இவ்வளவு இடத்தையெல்லாம் விட்டு இங்க வந்து படுத்து கிடந்திருக்கியே அப்படிங்கிறார். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன. ராமாயணத்துல என்ன சொல்றான் சுக்ரீவா, இந்த விபீஷன் பவரா, அவன் நம்முடைய நட்பு கோசன வரான், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்னு வரான். அவன் நட்பு நாடி வந்தவன் ஒருத்தன் தானா, அதாவது ஃப்ரெண்டா இருக்கணும்னு வரான. அவன் எப்படியான நான் விடவே மாட்டேன். ஐ வில் நெவர் கிவ் அப் ஆன் ஹிம். ஹி ஹஸ் கம் வித் அ வெரி குட் இன்டென்ஷன் டு ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அஸ், இன் தட் கேஸ் ஐ வில் நெவர் கிவ் இம் அப் அப்படிங்கிறார் ராமர். அது போல அப்படி சொன்ன வார்த்தை இருக்க, அதனால இவர் தெந்திசையை நோக்கி படுத்து கிடக்கிறான் போல இருக்கு. என்ன போல இருக்க, அவருடைய தாண்டவர்களையும் சுத்தமாக்கக்கூடியதான சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் உடையவன் அப்படின்னர். அதான் அரங்கத்தமரன். அடுத்தது முகத்து உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ. ஆழ்வார் பாடுறார், உன் முகத்தில் இருக்கக்கூடிய மந்திர ஜாலங்களை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறார். இவர் ஆழ்வார் பார்த்தது வெறும் முகம் மட்டுமா, வெறும் முகம் மட்டுமா அவரை ஈர்த்தது? அதாவது மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்கிறாட, அது முகத்துல மட்டுமா? அதில் உள்ள திரு அதரங்கள், பெருமானுடைய உதடுகள் இருக்கா, அதனுடைய வைலட்சண்யம், அதனுடைய சிறப்பு என்ன? தாமரை போல முகத்திருக்கான். அந்த தாமரை போன்ற முகத்துல ரெண்டு தாமரை போன்ற கண்கள், தாமரைக்குள் தாமரை போல இருக்கான். பெருமானுடைய முகத்தை வர்ணிக்கிறார். அப்படிப்பட்டதான் அந்த முகத்துல கரியவாகி தாமரை போன்ற செவந்திருக்கு கண்கள், அதுல வந்து கருப்பாக இருக்கான் விழிகள். பரபாகம்ன்ற சொல்ற மாதிரி கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணி காமிக்கிறார் ஆழ்வார். மூன்று வகையான தாபங்கள் நமக்கு இருக்கு. அவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கான். எல்லாம் அடிபட்டு இந்த சம்சார பந்தத்துல வெளியில கீழே வந்து விழுந்து எப்படா நம்ம வந்து இந்த ஹாட் வெதர்ல இருந்து ஏசி ரூம் உள்ள போவோம்னு நினைக்கிறேன, அதை போல இந்த ரங்கநாதனை பார்த்தோன்னே இந்த ஹாட் சம்மர்ல போய் இந்த ஏசி ரூம்ல போய் உட்கார்ந்த மாதிரி பகவானுடைய திருக்கண்கள், ஆத்தியாத்மிக ஆதிபௌதிக ஆதி தெய்வீக அப்படின்ற மூணு விதமானதான தாபங்களை எடுப்பதற்காகவே பகவான் அந்த திருக்கண்களால் நம்மை கடாட்சிக்கிறான். அப்படிப்பட்டதான் அந்த கண்கள் கரியவாகி கருப்பா இருக்கான். புடை பறந்து விழுந்து, புடை பறந்து விழுந்து அப்படியே அப்படி பறந்து இருக்கான். ஒரு கடல் அப்படியே ஒரு குளமா மாக்கினா எப்படி இருக்கும்? அத போல அவ்வளவு டென்ஸாக இருக்கான்னு பெருமாளுடைய கண்கள் அவ்வளவு பவர் வச்சிருந்திருக்கு. ஆழ்வார் கண்களால பாக்கிறாராம் பகவான. ஆர்வம் தாங்கல, அப்படியே பகவான தலைய காலிலிருந்து தலை வரைக்கும் அனுபவிக்கணும்னு பாக்கிறார் பகவான். அதவிட அவனுடைய கண்களுக்கு என்ன, அப்படியே தன்னை எடுத்து ஆழ்வாருக்கு கொடுக்கணும்னு அந்த ஆர்வத்தினால பகவான பாக்கிறானா. அதனால்தான் புடை பறந்து மிடிந்து, பறந்திருக்கக்கூடியதான ஒளியுடன் கூடியது. செவ்வரி ஓடி, செவ்வரி ஓடி அப்படின்னா சிவப்பதித்தால் சிவந்தது, வாத்சல்யத்தால் சிவந்தது, ஐஸ்வர்யத்தால் சிவந்தது, பகைவர்களுக்கு முடிவு என்று சிவந்தது. எதனால சிவந்ததுன்னு கேட்டானா, தாயார வச்சிருக்கிறதுனால சிவந்தது அப்படின்னா. அதான் சில சமயம் சொல்லுவா, பெருமாளுடைய திருக்கண்கள் சிவப்பாக இருக்கு, தாயாருடைய கண்கள் கருப்பாக இருக்கு அப்படின்னா. ஏன் அப்படின்னா, பெருமாள் என்ன பண்றானா, தாயார் அப்படியே பொன் மாதிரி இருக்கக்கூடிய நிறம், அவளை பார்த்துட்டே இருக்கானா, அவளை பார்த்ததுனால அவளுடைய ரிஃப்ளக்ஷன் என்னுடைய கண்ணில் பட்டு அந்த கண்ணை சிவந்திருக்கு. பகவான் நிறமோ கருப்பானது, இவனையே அவ பார்த்துட்டு இருக்கானா, அதனால அவ கண்கள் கருப்பா இருக்கிறான். அத போல சுயபிரியத்துவத்தினால சிவந்தது, வாத்சல்யத்தினால. எப்படா நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் அவருடைய தப்பெல்லாம் மறந்து, நம்ம அவருடைய தப்பையெல்லாம் ஒதுக்கி, அவருடைய தவறுகளெல்லாம் காணாமல் எப்போது அவர்களுக்கு நான் செய்ய போறேன் நான் அப்படின்னு பகவான் காத்துட்டு இருக்கானா, அதனால அந்த வாத்சல்யத்தினால சிவந்தது. பகவான் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள் அவ்வளவு விதமான விபூதிகளையும் உடையவன் அவன்தான், அதனால ஐஸ்வர்யத்தால சிவந்தது. பகைவர்களுக்கு முடிவு, சரி இன்னையோட அவன் தொலைஞ்சான் அப்படிங்கிற பகன, அதனால இவருக்கு சிவந்தது அப்படின்னா. நீண்ட, அப்படி மட்டும் இல்லாமல் நீண்டதாக இருக்கக்கூடியதான திருக்கண்கள் அப்படின்னா, பகவானுடைய திருக்கண்கள் என்னன்னா காதை போய் தொட்டுது அப்படிங்கிற. பட்டரை போய் கேட்டாங்கன்னா, பராசர பட்டர் அந்த காலத்துல ரொம்ப நல்லா உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் போய் கேக்குறானா, இந்த பகவானுடைய கண்கள் போய் காதை போய் தொடருது அப்படின்னால, அதனால ஏன் அது அப்படின்னு கேட்டான். அவர் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். நித்திய சூரியர்களுக்கு பகவான் காட்சி தரான், சிவைகுண்டம் இருக்கு அந்த இடத்துல, சதா பசந்தி சூரையா அப்படின்னு அங்க இருக்கக்கூடியதான நித்திய சூரியர்கள், இங்கேருந்து போய் சேர்ந்த முக்தர்கள், இவர்களெல்லாம் பெருமாள் அப்புறம் அழகா சேவிச்சுட்டு இருக்காளாம். பகவான் அந்த நித்திய சூரியர்களை கண்டு மகிழ்கிறான். ஆஹா, இவ்வளவு அழகாக பக்தர்கள் எனக்கு செய்கிறார்களே, இப்படி என்னை பார்த்துட்டே இருக்கானேன்னு பகவான் மகிழ்ந்திருக்கான். இதுல என்ன பெருசா இருக்கு, மீனுக்கு நீர் வார்ப்பது போல அப்படின்னார். மீன் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொட்டி அதுல ஒரே தண்ணியா இருக்கு, இல்ல குளத்துல தண்ணி இருக்கு, அதுக்கு இன்னொரு டம்ளர் தண்ணியை கொண்டு போய் கொட்டினா அதுல என்ன பெருசா இருக்கு? இவர்கள்லாம் ஏற்கனவே ஞானத்துல மிகுந்தவர்கள், ஏற்கனவே அறிவு ஜாஸ்தி, ஏற்கனவே பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள், அவர்களை பார்த்து மகிழ்ல என்ன இருக்கு, இதுல என்ன பெரிய வினோதம் இருக்கு? இது எப்படின்னா, ஹைஸ்கூல்ல படிக்கச்ச நல்ல பரீட்சை தான், எஸ்ஐடி எல்லாம் 1600 நூத்துக்கு நூறு வாங்கினா வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து ஐவியில வந்து ஐவி காலேஜ்ல அட்மிஷன் கொடுக்கறாங்க, அவனுக்கு அட்மிஷன் கொடுக்கல, இது என்ன பெருசா இருக்கு படிச்சவனுக்கு? ஃபெயிலான கூட்டு அவனுக்கு அட்மிஷன் கொடுத்து அவனை நல்லா படிக்க வச்சு அவனை உயர்ந்த ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்த அது தனி விசேஷம். படிச்சவனுக்கு கொடுக்கல இதுலன்னு பெரிய இருக்கு. அது மாதிரி பரமபதத்துல இருக்கவளுக்கு நித்திய சூரியர்களுக்கு போய் சேவை தரல என்ன பெரிய ரசனை இருக்கு. அந்த பரமநாதன் அப்படிப்பட்ட இருக்கானே அவனுக்கும் ரெண்டு கண்கள். சரி, ராமகிருஷ்ணாவதாரமாக புரோகத்துக்கு வந்தான். சபரி, விதுரர், குகன் அப்படின்னு போன எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணாங்கடா. இவன் பண்ணது எத்தனை நாள்? ஏதோ சில அல்ப காலம் பண்ண வந்தான், காரியம் முடிஞ்சது போனான். எல்லாருக்கும் சேவை பண்ணாவான் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடியதான் ராமகிருஷ்ண அவதாரங்கள். அவனுக்கும் ரெண்டு கண்கள். அவதாரத்தோட வந்தான், அவதாரம் எடுத்து பூலோகத்துக்கு வந்து எல்லாரையும் மோட்சத்துக்கு அழிச்சும் போனேன். கடைசியில போச்சு என்ன பண்ணான்? ஒன்னும் இல்லாம அவன் மட்டும்தான் திரும்பி போனான். அப்படி பெருங்கையோட போனானே, அப்படிப்பட்ட அந்த விபவாதாரத்தில் தோன்றியதான அந்த அவதார மூர்த்திகளான ராமகிருஷ்ணன் இவர்களுக்கு ரெண்டு கண்கள். சரி, அவளை கம்பேர் பண்ண இப்ப என்னுடைய பெருமாள் அவரு கோவில் அர்ச்சாரூபமாக படத்தை கிடக்கிறான, வரவன் வந்து ஏற்றது அழுகளை பாக்கிறாரா, அவனுக்கு முகத்தை கொடுத்து பெருவேருமாள் அவனுக்கு கடாட்சிக்கிறார, எந்த சமயத்துல வேணா யார் வேணா வந்து வேணாம் வந்து சேவிக்கிறான் படுத்துட்டு இருக்காரு, அவருக்கும் ரெண்டு கண்கள். இது என்ன நியாயம்? எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணறதுக்கு நான் காத்துருக்கேன், எப்ப வேணா பண்ணணும்னு காத்துருக்கேன், அப்படிப்பட்ட பெருமாளுக்கு மட்டும் ரெண்டு கண்களா? இது என்ன நியாயம்? அதனால எவ்வளவு சேதனைகளும் ரட்சிக்கணும்னு காத்துருக்காரு அந்த பெருமாள். அதனால இந்த ரெண்டு கண்களும் பார்த்துதான் நம்மளால எவ்வளவு பேரும் ரட்சிக்க முடியுமோ அப்படிங்கறதுக்கோசம் அப்படியே விரிஞ்சு கொண்டே போச்சான். அது என்ன பண்ணு, இந்த பகவானுடைய கருணையினால அந்த உடம்பெல்லாம் கட்டு மாதிரி இருக்க வேண்டாமா? அப்படிப்பட்ட கருணை உடையவரான இந்த பெரிய பெருமாள். ஆனா இந்த கண்கள்லாம் என்ன பண்ணறது, தன்னுடைய மெதுவா பக்கத்துல இருக்கிற ராஜ்யத்தை போய் பிடிக்கிற மாதிரி இப்படி பக்கத்துல இருக்கிற காது வரைக்கும் மெதுவா போச்சான். அப்படின்னு மீதி அவயங்களை ஆக்கிரமிக்க பார்த்தது. அதனாலதான் பெரிய பெருமாளுடைய கண்கள் காது வரைக்கும் போச்சு அப்படின்னு பட்டனுடைய எக்ஸ்பிளனேஷன். இது பராசர பட்டர் ரொம்ப அழகாக பல இடத்துல எல்லாரும் கேள்வி கேட்க ரொம்ப ரசனையா பதில் சொல்லுவார். அவர் ரங்கநாதனுக்கே ஸ்ரீகார புத்திரன் பேர். அவர் பெருமாளோடு நேர பேசக்கூடியவர். அவருடைய அனுபவம் அது. அப்பிரியவாய கண்கள், பெரிய கண்கள் அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே என்ன சொன்னோம், பரந்த பரந்த அப்படின்னா சர்பேஸ் ஏரியா, எல்லா இடத்துலயும் பரந்து இருக்கிறது சர்பேஸ் ஏரியா சொன்னார். அடுத்து நீண்ட நீண்டன்னு டெப்த சொன்னார். சர்பேஸ் ஏரியா சொல்லியாச்சு, டெப்த சொல்லியாச்சு, எல்லா மூணு டைமென்ஷன் இதுக்குள்ள வந்துருத்து. ஆழ்வார் ரொம்ப அழகாக சயின்டிபிக்காவும் காமிக்கிறார். இத்தோட நிற்கிற மூணு டைமென்ஷன் சொல்லியாச்சு, இப்பொழுது பெரிய யூஸ் பண்றது. பெரியனா என்ன அப்படின்னா இந்த வால்யூம், வெயிட், எல்லாத்தையும் சேர்த்துக்க, எல்லா விதமாகவும் பெரியதாக இருக்கக்கூடியது. பெரியன்னு பார்த்தனா பிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்ற. டிக்ஷனரியில போய் பாருங்க, பிக்னா என்ன போட்டிருக்கு, லார்ஜ், ஹியூஜ், இம்மென்ஸ், ஜெகாண்டிக், எனார்மஸ், மேசிவ், மேமத், வேஸ்ட், கொலோசல், இது சொல்லி மாறாது. அப்படிப்பட்டதானது, அத பெரிய நீ எவ்வளவு வேணா நினைச்சுக்கப்ப அப்படின்னா சொல்லி பார்த்துட்டே வந்தார். அந்த பெரியன்னு இவர் சொன்னது வந்து பிசிக்கலா இருக்க மட்டும் நினைச்சுக்க கூடாது, உருவத்துலதான் பெரியனே கிடையாது. பகவானுடைய காருண்யம் அவ்வளவு உயர்ந்தது, அவ்வளவு பெரியும் கண்களால கடாட்சிக்க வேண்டும்ன்ற காரணத்தினால பெரியதாக கொண்டது. கருணையில் பெரியது இவனுடைய கண்கள் அப்படின்னார். பகவான் வந்து எதற்கு கண்ணால கடாட்சிக்கணும்? ஏற்கனவே கீழ்பட்டுல சொன்னோம், திருச்செவ்வாய் அது மலர்ந்திருக்கு, அழகிய புன்முறுவல் அப்படின்னா ரொம்ப பிளீசிங் ஸ்மைல் அப்படின்னு கீழ்பட்டுல இப்பதான் சொல்லி வந்தோம். சரி, எதுக்கு இந்த கண்கள் அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ்ல சொல்லச்ச, ஸ்மைல் ஸ்டார்ட்ஸ் வித் தி ஐஸ் அண்ட் எண்ட்ஸ் ஆன் தி லிப்ஸ் அப்படிம்பாங்க. இந்த புன்முறுவல் ஸ்மைலுங்கிறது என்னன்னா கண்ணுலதான் ஆரம்பிக்கிறது, அது கடைசியில போய் உதட்டுல போய் முடியுதுப்பா. அது போல பகவானுடைய கை வந்து அபயம்னு காமிக்கிறதான், அது காமிக்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய திருச்செவ்வாய் அவனுடைய வாய் மலர்ந்து காட்டுறதான், அவனுடைய வாய் மலர்வதற்குள்ள திருக்கண்கள் காட்டுறதான். அதனால திருக்கண்களுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஸ்பீடு இந்த அவனுடைய வாயுக்கோ இல்ல அவனுடைய கையுக்கோ கிடையாது. அதனால இப்படி அப்படின்னு அவ்வளவு வர்ணிச்சுட்டே வர்றார் பெருமானுடைய திருக்கண்களை பத்தி. அவனுடைய திருக்கண்களை பத்தி சொல்லி முடியாதுன்னு தோணுச்சு. அனுபவிச்சு அனுபவிச்சு பார்த்தார், ஒன்னும் முடியாதனால கடைசியில அப்பிரியவாய கண்கள் இப்படி சொன்ன அப்படி சொன்ன அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படின்ட்டார். அந்தன்னு சொல்லிச்சு இந்த கேட்ச் ஆல் ஃபிரேஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னேன் என்னால முடிஞ்சது இவ்வளவுதான். ஏன்னா பிரிய ஆழ்வார் ஏற்கனவே சொல்றாரு, அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே, அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு, என்னால சொல்லி மாடாதுப்பா, அதனால மீதி எல்லாம் நான் சொன்னது இத்தினுண்டு, மீதி எல்லாத்தையும் நீயே சேர்த்துக்கோ அப்படின்னு அப்பெரிய அப்படின்னார் சுவாமி தேசிகன். வந்து இந்த மூலத்துல சாதிக்கும் போது ரொம்ப அழகா சொல்றாரு, நிகரில்லாத நீல ரத்னம் போலிருக்கிற தாரகையின் நிறத்தாலே நீலோத்பல வர்ணங்களாய் ஆஸ்ரத தர்சன ரீதியாலே அன்று அலந்த தாமரை பூ போல அதிவிகசிதங்களாய் ஆசன்னர் எல்லோர் பக்கலையும் ஆதரம் தோன்றும்படியான உல்லாசத்தை உடையவையாய் அனன்யர் பக்கல் அனுராகத்துக்கு கீட்டெடுக்கலாம்படியான சிவந்த வரிகளாலே வியாப்தங்களாய் ஸ்வபாவ சித்தங்களாய் அயாம விஸ்தாரங்களை உடையவையான திருக்கண்கள் அப்படிங்கிறார். அழகான எக்ஸ்பிளனேஷன் சுவாமி. இது வானமாக இருக்கக்கூடியது, மேல இருக்கக்கூடிய ஸ்கை ரொம்ப கருத்த நிறம், அதுல நீல நிற நட்சத்திரம் போல இருக்காம் பகவானுடைய கண்கள் தன்னுடைய பக்தர்களை பார்த்த உடனே அப்படியே பிரகாசிக்கிறதான். அந்த கண்கள் எப்படிதான் பிரகாசிக்கிறனா, அப்பொழுதுதான் மலர்ந்த தாமரை, தாமரை பூ இருக்க மலர்ந்த உடனே எவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு அழகா இருக்குமோ அத போல இருக்கான். அதனால தன்னுடைய பக்தர்களை கண்டால் அதற்கு உற்சாகம் தாங்கலையாம், அவர்களெல்லாம் தேற்றி அவர்களெல்லாம் அன்போட பரிவோட நோக்கிறது ஆதரம் பொங்க அப்படிங்கிறார் சுவாமி. அப்படி இருக்கக்கூடியதான திருக்கண்கள், அதே திருக்கண்கள் இந்த பகைவர்களை பார்த்தா என்ன பண்றதுங்கிறது தான். அதுல உள்ள அந்த சிவந்த ரேகைகளை பார்த்து அவர்களாம் பயப்படலாம். இது எங்களா பார்க்கலாம், பகவானுடைய கண்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு கடாட்சமும் தன்னுடைய பகைவர்களுக்கு ஒரே நெருக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா இந்த நரசிம்மாவதாரத்தான் பார்க்கலாம். தபனேன்பக்னி நயனகா தாவான் அபசிதோ அப்படின்னா சுவாமி தேசிகன் காமாசிக அஷ்டகத்துல. தபனகா அப்படின்னா சூரியன், இந்து அப்படின்னா சந்திரன், அக்னி அக்னி பகவான் அவன், நயனகா திருக்கண்களை உடையவன். இந்த சூரியன் சந்திரன் அக்னி இதெல்லாம் சேர்த்து கண்ணாக இருக்கக்கூடியவன் இந்த நரசிம்மன். விஷம விலோஜன மீடே வேகவதி புலியினை கேளு நரசிம்மம் அப்படின்னு அதே காமாசி காட்டாத மேல சொல்றார். விஷம விலோஜன மீடே, அதாவது ஒண்ணுக்கொண்ணு மாறுபட்ட செயல்களை உடையது, கான்ட்ராஸ்டிங் ஆக்ஷனா இருக்கான் எல்லாம். சந்திரனை பார்த்தா குளிர்ந்திருக்கு, சூரியனை பார்த்தா ஒரே வெப்பமா இருக்கு. சந்திரனை போல எப்படிதான் குளிரும்னு கேட்டா தன்னை அண்டி வந்த ஆசிரிதர்களுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. சூரியனை போல எப்படா வெப்பமாக இருக்கக்கூடியது, உக்ரமாக இருக்கக்கூடியதுன்னா தன்னுடைய விரோதிகளுக்கு இப்படி இருக்கக்கூடியது. இதேதான் சுவாமி தேசிகனும் ஆழ்வார் காட்டினத இந்த இடத்துல காட்டியிருக்கார் காமாசிக அஷ்டகத்துல. என்னை பேதமை செய்தனவே, என்னை பேதமை செய்தனவேனா என்னை பைத்தியமாகிட்டு அப்படிங்கிறார். ராமனுடைய அஸ்திரம் ராமனுடைய பானத்தை விட்டானா அதுல இருந்து தப்பிக்கிறவன் யாருமே கிடையாது. அத போல நான் இதுல போய் மாட்டேன்டனே. கீழ்பாசுரத்துல சொல்லச்சு என்ன சொன்னார், என் சிந்தை கவர்ந்ததுவேனர், சிந்தை கவர்ந்ததுவேன்னு சொல்லச்சு என்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் யூஸ்லெஸ் ஆயிடுத்து, கண்ணை வாய் மூக்கு மனசு அவ்வளவும் பிரயோஜனம் இல்லாம போச்சு. சரி அதுதான் போச்சு அப்படின்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு இருந்தது, அந்த இருந்த துளி அறிவு இருக்க அதுவும் போயிருது. இப்ப பகவானுடைய கடாட்சத்தினால மலங்கள்லாம் விலகி அவன் அமரன், அமரத்துவத்தை கொடுக்கக்கூடியவன், ஆனால் என்னுடைய தோஷங்கள்லாம் போவோம் அப்படின்னு பகல்ல போய் நின்ன, ஏதோ எனக்கு ஒரு தெளிவு வரும், கன்ஃபியூசிங் ஸ்டேட்ல இருக்கேன்னு பகவான்கிட்ட போய் சேவிச்சேன். ஆனா எனக்கு என்ன ஆச்சு, இவனுடைய திருவடியிலேருந்து பார்த்து வந்தோடனே இந்த கண்களை பார்த்து எனக்கு இருக்கக்கூடியதான அறிவு கொஞ்சம் இருந்தது அதுவும் போச்சு அப்படிங்கிறார். அதனால அழ்வார் அறிவில்லாதவர் ஆனார், அறிவில்லாதவராக ஆனார் அப்படின்னார். இத சுவாமி தேசிகன் பகவத் தியான சோபான நிறைய நேரமா இருந்தா இதோட முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ண போறோம். சுவாமி தேசிகன் வந்து பகவத் தியான சோபானத்துல எம்பெருமானுடைய திருக்கண்களை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். இது ஆழ்வார் வர்ணிச்சது, அவரும் சொல்றார், சாபி பிராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினிஜனே தூர தத்தாபிமுக்கியம் காந்தம் பத்ரம் கனக திலகாலங்கிருதம் ரங்கவர்து స్వాంతే కాడం మమ విలగది స్వగదోదార నేత్రం. பட சொல்ற கடைசி ரெண்டு வரல சொல்லிச்சு, காந்தம் பக்திரம் அழகேதான பகவானுடைய திருமுகம், அந்த திருமுகத்துல கனக திலகம் ரொம்ப தங்கத்தினால பண்ணக்கூடியதான திலகம் இருக்கான், அது வந்து அலங்கிருதம் அழகு செய்ததாக இருக்கான் அந்த பெருமாளுக்கு. யாருக்குன்னா ரங்கபர்தகு, அந்த ரங்கநாதனுக்கு அப்படி இருக்கு. அந்த ரங்கநாதனுடைய அந்த திருமுகத்துல இருக்கக்கூடியதானே மாம சுவாந்தே, என்னுடைய மனசுல சுவாக உதார நேத்திரம், நல்வரவு கூறக்கூடியதாக இருக்கான் பெருமாளுடைய திருக்கண்கள். வா வா வெல்கம் அப்படின்னு சொல்லறதுதான், அப்படி சொல்லக்கூடியதான பெருந்தன்மை கூடிய வள்ளலாக இருக்கக்கூடியவனான அந்த ரங்கநாதனுடைய கண்கள் என்னுடைய மனசுல அப்படி இருக்கு அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரணாகதின்னு யார் யார் வராளோ அவர்களை ஆசிரியதற்கு, அவர்களை கடாட்சிப்பதற்கு, அதனால ஆசையுடன் கடாட்சித்து அவர்களுக்கு வாரி வழங்கக்கூடியதான வள்ளலாக இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருக்கண்கள் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லி கடைசியா இந்த பரியனாகி அப்படின்னு சொல்லி இந்த எட்டாவது பாசுரத்தை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல வந்து இதனுடைய கண்டினியூஷனை சொல்லி அடுத்த பாசுரத்தை பார்ப்போம்.